வாரம் ஓர் அலசல் நல் தூண்டுதல்களை நழுவ விடாதிருப்போம்.
முப்பத்தி மூன்று வயது நிரம்பிய அருள் சகோதரி கிளேர் குரோக்கெட் அவர்கள் இம்மாதம் 16 சனிக்கிழமையன்று ஈக்வடோர் நாட்டில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் உயிரிழந்த 400 மேற்பட்ட மக்களில் ஒருவர். இச்சகோதரி வாழ்ந்து வந்த கண்ணீர் இல்லம் இடிந்து விழுந்ததில் இன்னும் 4 பயிற்சி நிலை இளம்பெண்களும் மண்ணுக்குள் புதைந்துவிட்டனர். அருள் சகோதரி கிளேர் வட அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர். வட அயர்லாந்தில் கத்தோலிக்கருக்கும் பிரிந்த சபையினருக்கும் இடையே பதட்ட நிலை இருந்து வந்த காலத்தில் பிறந்து வளர்ந்தவர். அந்த வன்முறை சூழலில் இச்சகோதரி கடவுள் பற்றி நினைத்து பார்க்கவே இல்லை. இவர் தனது வளரீளம் பருவத்தில் ஒரு நடிகையாக வேண்டுமென்று விரும்பினார். 18 வயது நிரம்பிய போது நண்பர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் நேரத்தை செலவிட்டார். மனம்போன போக்கில் வாழ்க்கை நடத்தி தனது பணத்தையெல்லாம் மது அருந்துவதற்கும் சிகரெட்டுக்கும் செலவழித்தார். ஒருநாள் நண்பர் ஒருவர் இவரிடம் ஸ்பெயின் நாட்டுக்கு இலவசமாக சுற்றுலா செல்வதற்கு விருப்பமா என்று கேட்டார். அந்த பயணம் 40களிலும் 50களிலும் இருக்கும் மனிதர்களோடு செல்லும் 10 திருப்பயணம். கிளேருக்கு சுற்றுலா செல்வதற்கு விருப்பம் இல்லை. அதிலிருந்து விலகிக்கொள்ள இவர் முயற்சித்த போது இவரது பெயர் பயணிகள் பட்டியலில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு இருந்தது. எனவே கட்டாயமாக செல்ல வேண்டிய சூழல். இந்த பயணமே கிளேர் அவர்களின் வாழ்வை திசை திருப்பி இருக்கின்றது. அருள் சகோதரி கிளேர் சொல்லியிருக்கின்றார், நான் சுற்றுலாவை அனுபவிக்கக்கூடிய பெண் அல்ல. சுற்றுலா சென்று கூடாரங்களை அமைத்து எனக்கு வாழ தெரியாது. ஆயினும் என் விருப்பமின்றி நான் ஸ்பெயினுக்கு சென்ற இப்பயணத்தில் அன்னைமரியா என் வாழ்வு பாதையை மாற்றினார். சிலுவையில் இயேசு இறந்தது பற்றி சிந்திக்கும் அருளை ஆண்டவர் அருளினார். நான் கட்டாயமாக என் வாழ்வை மாற்ற வேண்டும். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் செல்ல வேண்டுமென்று உணர்ந்தேன் என்று பகிர்ந்து கொண்டுள்ளார். ஹை லூசி என்ற சிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் இச்சகோதரி குரல் கொடுத்து வந்தவர். ஆனால் திடீரென்று அவர் வாழ்வு நிலநடுக்கத்தில் முடிந்துவிட்டது.
அன்பு நேயர்களே, எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்காமல் காலத்தை தள்ளி போட்டுக்கொண்டே போனால் கடந்த காலமும் அந்த கணப்பொழுது நற்சிந்தனையும் மீண்டும் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. அருள் சகோதரி கிளேர் அவர்கள் தனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பையும் நல்ல தூண்டுதலையும் அலட்சியம் செய்திருந்தால் அவர் ஈக்குதோர் சிறாருக்கு சிறந்த சேவை செய்தவர் என்ற நல்ல பெயரை பெற்றிருக்க வாய்ப்பில்லை. அதோடு அவரும் மதுவிலும் சிகரெட்டிலும் தனது வாழ்வை செலவழித்திருக்கக்கூடும். காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள். அதேபோல் காலம் கடத்தப்படும் எதுவும் சரியானதாக அமையாது. செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். ஏனெனில் வாய்ப்புகள் வாசலை எப்போதும் தட்டுவதில்லை. நல் தூண்டுதல்களாக கிடைப்பதை நழுவ விடக்கூடாது.
எலும்பு நிபுணர் மருத்துவர் பிரகாஷ் அவர்களுக்கு 13 சிறை வாழ்க்கை தந்த அனுபவத்தையும் சிறையிலிருந்து அவர் வெளிவந்த பின்னர் வாழும் முறையையும் பத்திரிகை ஒன்றில் வாசித்தோம். மருத்துவர் பிரகாஷ் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்.
சிறையில் முதல் நாள் அனுபவம் மிக கொடூரமானது. என் கண்முன் இருக்கும் இரும்பு கதவில் நீளமான 6 கம்பிகள். எத்தனை முறை எண்ணினாலும் 6 ஆகாது. எனக்கு தனிமை வேண்டும். அந்த சமயம் என் மனதுக்குள் ஆத்திரமும் கோபமும் பொங்கி வந்தது. என் மேல் புகார் கொடுத்த இளைஞர் மேல் கோபம், என் மேல் நடவடிக்கை எடுத்த இன்ஸ்பெக்டர் மேல் கோபம், குண்டர் சட்டத்தில் என்னை வைக்க அனுமதி வழங்கிய காவல்துறை கமிஷனர் மேல் கோபம், எனக்கு குண்டர் சட்டம் தண்டனை வழங்கியது சரியென்று தீர்ப்பு கொடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் மேல் கோபம், பிளாக்கிலிருந்து செல்லுக்கு மாற்றிய சிறை அலுவலர் மேல் கோபம், இந்த சிறையை கட்டிய வெள்ளைக்காரன் மேல் கோபம், எல்லா கஷ்டத்திலும் என்னை அம்போவென்று விட்டுவிட்டு விலகிப்போன மனைவி மேல் கோபம். இப்படி கோபத்தில் சுவரில் என் கையால் ஓங்கி அடித்தேன். சடக்கென்று ஒரு சத்தம். எலும்பு நிபுணரான எனக்கு அது முறிவுதான் என்று தெரிந்தது. அந்த சமயத்தில் என்மேலேயே எனக்கு கவலை வந்து அழத் தொடங்கினேன். இந்த மாதிரி வாழ்க்கையை விட சாவு எவ்வளவோ மேல் என்று முடிவு செய்தேன். மருத்துவராகிய எனக்கு தன் உயிரையே தொலைப்பதற்கு ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை. ஒரு போதி மரத்தின் அடியில் உட்கார்ந்துதான் கௌதம புத்தருக்கு ஞானோதயம் வந்தது. CB3 சிறைக்குள் உட்கார்ந்திருந்த எனக்கும் ஞானோதயம் வந்தது. என் உடைந்த கையை பார்த்து இதனால் யாருக்கு நஷ்டம் என்ற கேள்வி எழுந்தது. எனக்கு கஷ்டம் கொடுத்த யாருக்கும் என் உடைந்த கை வேதனையை கொடுக்காது. இப்போதுதான் எனக்கு புரிந்தது, அவர்கள் எல்லாம் சேர்ந்து என் உடம்பைத்தான் சிறைக்குள் வைக்கலாம், என் மனதை சிறையில் வைக்கும் உரிமை எனக்கு மட்டும்தான். ஒரு நிமிடத்தில் கண்ணை மூடினால் என் மனது எங்கே வேண்டுமானாலும் பறந்துவிடும். நான் போன ஊர்களுக்கெல்லாம் சென்று கண்ட காட்சிகளை மனதுக்குள்ளேயே கற்பனை செய்யலாம். என் மனதின் சுதந்திரத்தை யாரும் பறிக்க முடியாது. இந்த தத்துவம் புரிந்தவுடன் மனது மிகவும் லேசாகிவிட்டது. சிறையில் இன்றிலிருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது என என் வாழ்க்கையை தொடங்கினேன்.
அன்பர்களே, எலும்பு நிபுணர் மருத்துவர் பிரகாஷ் அவர்களுக்கு சிறைக்குள் அந்த நொடிப்பொழுதில் ஏற்பட்ட உள்தூண்டுதல் இன்று அவரை மாற்றியிருக்கின்றது என்று பத்திரிகை செய்தியிலிருந்து அறிந்தோம். நான் மொத்தமாக சிறைக்குள் இருந்தது 4831 நாட்கள். சிகிச்சை அளித்தவர்களின் எண்ணிக்கை 11248 பேர் என்று கைதிகளுக்கு சிகிச்சைகள் செய்ததையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். சில கைதிகள் சிறையிலிருந்து தப்பி ஓட முயலும் போது தவறி விழுந்தோ, சித்திரவதையில் காயம்பட்டோ எலும்பு முறிவுகள் ஏற்படும். எக்ஸ்ரே இல்லாமல் அடிபட்ட இடத்தில் நான் பயின்ற மருத்துவ குறிப்புகளை நினைவு கூர்ந்து சிகிச்சை கொடுத்து அவர்களில் பலரை குணமாக்கினேன். என் மனதை யாராலும் சிறை வைக்க முடியாது என்று சொல்லியிருக்கும் இவர், சிறையிலிருந்து வெளிவந்த 9 மாதங்களுக்குள் தான் விட்ட இடத்திலிருந்து தன்னையும் தனது மருத்துவ தொழிலையும் மீட்டெடுத்துக் கொண்டதாக சொல்லுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொருவருக்குமே ஏதாவது ஒரு சூழலில் நல் தூண்டுதல்கள் ஏற்படுவதுண்டு. அது வழிபாட்டு நேரத்திலோ, பிறருடன் பேசிக் கொண்டிருக்கும் போதோ, நல்ல நூல்களை வாசிக்கும் போதோ, துன்பங்களை சந்திக்கும் போதோ, பிறரின் துன்பங்களை பார்க்கும் போதோ. இப்படி என் நேரத்திலும் கிடைக்கலாம். ஆனால் அவற்றை அலட்சியம் செய்துவிடக்கூடாது.
மனிதர் எப்போது தேங்குகிறாரோ அப்போதே அவர் நதியாக இல்லாமல் குட்டையாகி விடுகின்றார். ஒரு விதை வெற்றி பெறுவதற்கு மரம் எத்தனை முறை பூக்க வேண்டியிருக்கின்றது? எவ்வளவு காய்களை சுமக்க வேண்டியிருக்கின்றது? அன்பு நெஞ்சங்களே, சிந்தித்து பார்ப்போம். இத்தாலிய கவிஞர் யுஜினியோ மொந்தாலி அவர்கள் உன் அருகில் மிதந்து செல்லும் இறகும் கூட உன் வடிவத்தை வரையக்கூடும் என்று சொன்னார். எனவே எதுவும் நல் எண்ணத்தை தூண்டலாம், தவறவிட வேண்டாம்.
வார்த்தையே என் பாதைக்கு விளக்காகும், உம் அன்பு ஒன்றே என் சக்திக்கு ஊற்றாகும். இறை வார்த்தையே என் பாதைக்கு விளக்காகும், உம் அன்பு ஒன்றே என் சக்திக்கு ஊற்றாகும். மர நின்ற வழியில் உம்மை தொடர என்னை செதுக்கிய ஒளியே காப்பாயா, என்னை செதுக்கிய ஒளியே காப்பாயா, என்னை செதுக்கிய ஒளியே காப்பாயா.
நல் தூண்டுதல்களை நழுவ விடாதிருப்போம் என்ற தலைப்பில் வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.